الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله أرسله تبارك وتعالى بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته وأهل بيته أجمعين وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இணையற்ற அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுக்கே எல்லையற்ற புகழும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபாஉத் தாபியீன்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் கயாமநாள் வரையிலே வரக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படியே இருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும் எவைகளை விட்டுவிட வேண்டும் என்று நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை முற்றுமுழுதாக விட்டுவிடும்படியும் முதலில் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசூயத்தென்னும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களாகிய எங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி பரிசுத்தமான நபிமார்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினான். அந்த நபிமார்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், எந்தொரு உலகத்தினுடைய ஆசையும் உலகத்தின் பக்கமும் ஆசை வைக்காதவர்கள், உலகத்துக்கு ஏமாறாதவர்கள், பொய்யோ அதே போன்று ஏமாற்றமோ மோசமான பாவமான எந்த செயல்களோ அற்ற மிகவும் பரிசுத்தமான கண்ணியமான நபிமார்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்குரிய வழிகாட்டியாக சொர்க்கத்துக்கு வருக்குரிய வழியை காட்டுவதற்காக வேண்டி எங்களுடைய தலைவர்களாக ரசூல்மார்களாக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இறுதியாக வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருட காலத்திலே இந்த மனிதர்களுக்கு அழகான ஒரு வழியை காட்டி தந்தார்கள். மனிதன் நரகத்தை விட்டும் தன்னை பாதுகாத்து உயர்தரமான சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற முறையை குறுகிய காலத்துக்குள்ளே நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனுடைய முடிவையும் அப்படித்தான் வைத்திருக்கிறான். ஒன்று, அவன் நரகவாதியாக போவான் அல்லது சொர்க்கவாதியாக இருப்பான். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே மனிதன் எப்படி தன்னை தற்காத்துக் கொள்கிறானோ, எந்த அடிப்படையிலே தன்னை அமைத்துக் கொள்கின்றானோ அதனுடைய முடிவை தான் கியாமத்துரின் நாளில் அந்த மனிதன் சந்திப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த அந்த முறை இருக்கிறது. இந்த புனிதமான மார்க்கம் இஸ்லாம், இது யாருக்கெல்லாம் உலகத்திலே கிடைத்ததோ அத்தனை பெரும் பாக்கியசாலிகள். இந்த உலகத்தில் உள்ள விஞ்ஞானிகளாக இருக்கலாம், கோடீஸ்வரனாக இருக்கலாம், படித்தவன் என்று மக்கள் சொல்லலாம், புத்திஜீவிகள் என்று மக்கள் போற்றலாம், ஆனால் யாருக்கு இந்த இஸ்லாம் கிடைக்கவில்லையோ அவன் புத்திஜீவி அல்ல, அவன் படித்தவன் அல்ல, அவன் உலகத்திலே கோடீஸ்வரன் அல்ல, அவன் உலகத்திலே சிறந்தவன் அல்ல. ஒரு ஏழையாக இருக்கிறான், சாப்பிட முடியாமல் இருக்கிறான், வீடு இல்லாமல் இருக்கிறது, கஷ்டவாளியாக இருக்கிறான். இவனுக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கலிமாவுடைய பாக்கியம் கிடைத்து அதே போன்று புனிதமான இஸ்லாத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றால் இவன் தான் உலகத்திலே பெரிய புத்திசாலி, இவன் தான் உலகத்திலே புத்திஜீவி, இவன் தான் உலகத்திலே சிறந்தவன் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே புனிதமான மார்க்கம் இஸ்லாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்து இந்த உலகத்திலே நாங்கள் இந்த மார்க்கத்தோடு வாழக்கூடிய நாம் அந்நிய மக்களுக்கு மத்தியிலே வாழக்கூடிய நேரத்திலே
அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தை எப்படி அவர்களுக்கு போட்ட வேண்டும், எப்படி இந்த இஸ்லாத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற முறை எல்லாத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் ரேடியோலேயோ அல்லது டிவியிலேயோ அல்லது மீடியாக்கள்லேயோ எவ்வளவு பேசினாலும் அந்நிய மக்களுக்கு அது போய் சேரும் என்பதை நாங்கள் நூற்றுக்கு நூறு நம்ப முடியாது. நாங்கள் பேசுவதன் மூலமாக பித்னாக்களும் பிரச்சனைகளும் தான் உண்டாகுமே தவிர, முஸ்லீம்களாகிய நாங்கள் வாழ்ந்து காட்டித்தான் இந்த மக்களுக்கு இஸ்லாத்தை காட்ட வேண்டுமே தவிர, மீடியாக்கள்ல சிங்களத்திலையும் இங்கிலீஷிலையும் அரபிலையும் உருதுலையும் பேசுவதனால் அவர்களுக்கு அது போய் ஒரு நாளும் 95% சேராது என்பதுதான் என்னுடைய கருத்து. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் மீடியாக்கள்ல பேசி அல்லது மார்க்கத்தை பற்றி மக்களுக்கு மத்தியிலே பேசுவது ஒரு புறம் போக, முஸ்லீம்களாகிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முஸ்லீம் வாழக்கூடிய முறை இருக்கிறதா என்பதனை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லீமும் ஹையால சலா ஹையால ஃபலாஹ் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அவன் பள்ளியில் இருக்கிறானா அல்லது புக்கியில் இருக்கிறானா அல்லது கடையில் இருக்கிறானா அல்லது வீட்டிலே மனைவி மக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறானா அல்லது என்னுடைய வேலைதான் பெரியது, தொழுகையோ பள்ளியோ அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளையோ நமக்கு பெரியதல்ல என்று யார் யாரெல்லாம் எங்கெங்க இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் நம்முடைய ஊர்களிலே நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய குழந்தைகளுக்கு மத்தியிலே பார்த்தால் எத்தனை பேர் முஸ்லீம்களாக வாழுகிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வை காட்டி தந்தார்கள். ஒரு முஸ்லீம் எப்படி வாழ்வது, இஸ்லாத்தை பத்தி பேசி பேசி இருப்பதல்ல இஸ்லாம், இஸ்லாத்தை பத்தி புரோகிராம்கள் வைத்து அந்நியர்களை கூப்பிட்டோ அல்லது அந்நியர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டியோ நாங்கள் இஸ்லாத்தை பத்தி பேசுவதை விட ஒவ்வொரு ஆணிடத்திலையும் பெண்ணிடத்திலையும் சிறுவரிடத்திலையும் பெரியவரிடத்திலையும் இந்த இஸ்லாம் வர வேண்டும் என்று யாராவது முயற்சிக்கிறார்களா என்று பார்த்தால் அது மிகவும் குறைவாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எங்களுடைய மௌத்துக்கு முன்னாலே உண்மையான முஸ்லீமாக வாழ வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு இஸ்லாமியனுடைய அந்த வாழ்க்கை வர வேண்டுமே தவிர, பேரளவிலே நாங்கள் முஸ்லீம்களாக இருந்து கொண்டு யகூதிகளுக்கும் நசாராக்களுக்கும் வக்காலத்து வாங்கக்கூடியவர்களாக அல்லது அவர்களுடைய படிப்பையும் அவர்கள் சொல்லக்கூடிய ஐடியாக்களுக்கும் நாங்கள் சரிகாணக்கூடியவர்களாக அல்லது எங்களுடைய எல்லா காரியங்களும் நாங்கள் யகூதி நசாராக்களை பின்பற்றிக் கொண்டு நானும் முஸ்லீம் உலகத்திலே சொல்லிக் கொண்டிருப்போம் என்றால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒரு நாளும் எங்களுக்கு வெற்றி பெற முடியாது. யகூதிகள் நசாராக்கள் திட்டமிட்டு எங்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம் வாலிபர்களை வழிகெடுக்க வேண்டும், முஸ்லீம் குழந்தைகளை வழிகெடுக்க வேண்டும், முஸ்லீம்கள் முஸ்லீம் பெண்களை வழிகெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யகூதிகள் பல நூற்றாண்டுகளாக திட்டமிட்டு இன்றைக்கு அவனுடைய செயல் திட்டங்களை நமக்கு மத்தியிலே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறான். அவனுடைய திட்டங்கள் தான் நமக்கு மத்தியிலே இன்றைக்கு ஊடுருவிக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய வாலிபர்கள் தன்னுடைய வாழ்நாளை வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு வாலிபர்களும் யகூதிகளுக்கு விற்கப்பட்டு விட்டார்கள். நம்முடைய பெண்கள் யகூதிகளுக்கு விற்கப்பட்டு விட்டார்கள். நம்முடைய பாடசாலைகள் யகூதிகளுடைய கைக்கு போய்விட்டன. நம்முடைய அதாவது வைத்தியத்துறையும் யகூதிகள் கைப்பற்றி விட்டார்கள். இதே போன்று ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது வெளிரங்கத்திலே முஸ்லீம்களாக இருந்து கொண்டிருக்கிறோம், உள்ரங்கத்திலே யகூதி வேலை செய்து கொண்டிருக்கிறான். யகூதிகளுடைய திட்டங்களை நாங்கள் அமல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாடசாலைகள் அதனை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய வைத்தியசாலைகள் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அதைவிட மேலாக ஒரு கவலையான ஒரு செய்திதான், நம்முடைய மதரசாக்களும் யகூதிகளுடைய திட்டங்களை கபூல் செய்து விட்டார்கள். அந்த கால தொலமாக்களுக்கு ஒன்றும் விலங்கல்ல, ஆனால தான் ஓலவள் ஏலவள் மதரசாக்கள் போடாம மாணவர்களுக்கு ஆங்கிலத்தையும் சிங்களத்தையும் படித்துக் கொடுக்காமல் வெறுமனே குரானையும் ஹதீஸையும் மாத்திரம் படித்துக் கொடுத்து விட்டார்கள் என்று பழைய உலமாக்களை குறை சொல்லிவிட்டு இன்றும் உள்ள மதரசாக்களை எல்லாம் பாடசாலைகளாக யகூதிகள் உள்ரங்கத்திலே மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கவலையான செய்தியை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்று மதரசாக்களுக்கு மாணவர்கள் சேர்க்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு ஆலிமாக இருந்தாலும் தீன்தாரியாக இருந்தாலும் அல்லது நல்ல அதாவது தீனிலே நல்ல மும்முரமாக ஈடுபடக்கூடியவராக இருந்தாலும் முதலாவது கேட்கக்கூடிய கேள்வி மதரசாவில் பிள்ளைகளுக்கு அதாவது படிப்பு இருக்கிறதா, ஓலவள் இருக்கிறதா, ஏலவள் இருக்கிறாரு கேட்கிறாங்க. உங்களோட மதரசாவில் பிள்ளைகளுடைய தர்பியத்தை எப்படி, அந்த பிள்ளைகளுடைய தஹஜ்ஜுத்தை எப்படி, அந்த பிள்ளைகளை நீங்க எப்படி துஆவுக்கு பழக்கிறீங்க, அந்த பிள்ளைகள் நாளைக்கு சமூகத்தில் வெளியாகினா எப்படிப்பட்ட தக்வா உள்ள இமாமாக நீங்க ஆக்குறீங்களா அல்லது நல்ல தேவையான ஒரு உஸ்தாதாக மாற்றுறீங்களா என்று கேட்கறது இல்ல. இவர் கேட்கிறாரு படிப்பு இருக்கிறதா, 8 வருஷம் 10 வருஷம் ஸ்கூல்ல போட்டீங்களே பிள்ளைய படிக்கிறதுக்கு, ஏன் படிக்கலையா ஸ்கூல்ல 8 வருஷம் அந்த ஸ்கூல்ல புள்ள என்ன செய்தது, அங்க 8 வருஷமோ 10 வருஷமோ பிள்ளைய போட்டுட்டு திரும்பவும் மதரசாக்குள்ளே வந்து படிப்பு இருக்கிறார்கள் கேட்டால் அப்ப பாடசாலை ஆசிரியர்களை கேவலப்படுத்துற மாதிரி இல்லையா நீங்க இது. அப்ப அந்த ஆசிரியர்கள் என்ன செய்தார்கள், பாவம் அவர்கள், நீங்கள் அவர்களை குறை சொல்வது போன்று நம்மிடத்திலே வந்து கேட்கிறார்கள் பாடசாலையில சரியா படிக்கல, அதுல மதரசால படிப்பு கொடுப்பீங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த ஆசிரியர்களை கேவலப்படுத்துற மாதிரி இல்லையா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாடசாலையில சரியா படிக்க சொல்லுங்க மாணவர்களே. மதரசாக்கள் என்பது உலமாக்கள், அல்லாஹ்வோடு சார்ந்தவர்களை உருவாக்கக்கூடிய இடம், இமாம்களை உருவாக்கக்கூடிய இடம், யகூதி நசாராக்களுக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் உருவாக்குற இடம் அல்ல, யகூதிகளுடைய திட்டங்களை அமல்படுத்தக்கூடிய உலமாக்களை உருவாக்கக்கூடிய இடம் அல்ல. மதரசாக்கள் என்பது இமாம்கள், சாலிஹீன்கள், தக்வா உள்ளவர்கள், மார்க்கத்தை சரியாக வழிநடத்தக்கூடியவர்கள், இந்த மிம்பர் மேடையில ஏறி ஹராமை ஹராம் என்றும் ஹலாலை ஹலால் என்றும் கூறக்கூடிய ஹக்கான உலமாக்களை, உம்மத்துக்கு பணக்காரர்களுக்கு, கோடீஸ்வரர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு பயம் இல்லாமல் ஹக்கை ஹக்காக சொல்லக்கூடிய உலமாக்களை உருவாக்கக்கூடிய இடமே தவிர மதரசாக்கள் டாக்டர்மார்களையும் லாயர்மார்களையும் போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறவனையும் டிஆர் ஆபீஸ்ல வேலை செய்யறவர்களையும் உருவாக்குற இடமே இல்லை மதரசாக்கள். இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு இன்றைக்கு மதரசாக்கள் தள்ளப்பட்டு விட்டன என்பதனை உலமாக்களாகி நாங்களும் பொதுமக்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். யாரும் உலமாக்கள் இருந்தால் கோவிக்க வேண்டாம். ஒவ்வொரு மதரசாக்கள் இன்றைக்கு யூதிகளுடைய திட்டங்களை கபூல் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் சரியான கவலையாக இருக்கிறது. எனவே எங்களுடைய மூத்த உலமாக்கள் நம்முடைய நாட்டுக்கு இந்த முஸ்லீம்களுக்கு தேவையான உலமாக்களை உருவாக்கினார்கள். தேவையான உலமாக்கள் உருவாக்கப்படுவதற்குரிய பாடத்திட்டத்தை மதரசாக்களை அமைத்தார்கள். அதனால தான் இந்த நாட்டிலே வாழ்ந்த பழைய உலமாக்கள் அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்று 6000 உலமாக்கள் இருக்கிறது என்று பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறோம். அன்று 7-8-10 உலமாக்கள் அல்லது 10-12 உலமாக்கள், இந்த 10 உலமாக்கள் அல்லது 15 உலமாக்கள் தான் இந்த நாட்டை ஷாபி மதுகபிலிருந்து வெளியாகாமல் பாதுகாத்தார்கள். ஏனைய கொள்கைவாதிகள் வந்து நம்முடைய முஸ்லீம்களுடைய ஈமானை பாதுகாக்காமல், அதாவது குழப்பாமல் பாதுகாத்தார்கள், நம்முடைய முஸ்லீம்களுடைய கொள்கையை பாதுகாத்தார்கள், பழமையை பாதுகாத்தார்கள், அமலை இபாதத்தை பாதுகாத்தார்கள், எதையும் முறையாக செய்யக்கூடிய ஒரு ஒழுக்கத்தை கற்றுத்தந்தார்கள். ஆனால் இன்று அந்த உலமாக்களுக்கு குறை சொல்லப்படுகின்றன. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த உலமாக்களுடைய தியாகமும் அவர்களுடைய வழிகாட்டலும் இன்று மதரசாக்கள் அல்லாஹ்வுடைய கிருபையிலே பழைய பாடத்திட்டத்தினுடைய அடிப்படையிலே நல்ல உலமாக்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றனர். எனவே யகூதிகள் மதரசாக்களையும் விடவில்லை, பாடசாலைகளையும் விடவில்லை, வைத்தியசாலையும் விடவில்லை. அவனுடைய ஒவ்வொரு திட்ட ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் முஸ்லீம்களை ஈமானை மட்டும் எப்படி கலட்ட வேண்டும் என்ற மாபெரிய ஒரு திட்டத்தில் இன்றைக்கு யகூதிகள் நசாராக்கள் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜாஸ் மாகாணம் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான மக்காவும் மதீனாவும் இருக்கக்கூடிய அந்த பூமி இது யாருடைய கையில இருந்தது? இன்று யாருடைய கையில இருக்கிறது? நாங்கள் சொல்றோம் அரபிய கையில் இருக்குது. அரபிய கையில அல்ல, யகூதிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளிரங்கத்திலே அரபிகளை ஆட்சி பீடத்திலே உட்கார வைத்து உள்ரங்கத்திலே யகூதிகள் கைப்பற்றி அந்த அந்த பகுதிக்குரிய பேரையை மாற்றி இன்று யகூதிகள் சவுதி அந்த சவுதி என்று சொல்லக்கூடிய அந்த பேரை வைத்து அவர்கள் இன்றைக்கு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உண்மைகளை எல்லாம் சொல்லும் பொழுது சிலர் கோவிப்பார்கள். ஏன், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், யகூதிகளுடைய திட்டங்களை அமல்படுத்துவதற்கு நம்முடைய முஸ்லீம்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு கட்டத்திலையும் இன்றைக்கு யகூதி நசாராக்கள் நம்முடைய ஈமானை பாழாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பெரியோர் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னை உலகத்தில் எப்படி படைத்தானோ, நான் ஒரு ஏழையாக இருக்கலாம், அல்லது ஒரு பணக்காரனாக இருக்கலாம், அல்லது ஒரு அழகலை குறைந்தவனாக இருக்கலாம், அல்லது பெரிய குடும்பத்தில் உள்ளவனாக இருக்கலாம், அல்லது சிறிய குடும்பத்தில் உள்ளவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அல்லாஹ் என்னை இப்படித்தான் படைத்திருக்கிறான், என்னை அல்லாஹ் இப்படித்தான் வாழ வைத்திருக்கிறான், இதனை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நாங்கள் இதற்கு மேலே போய் காசுக்கும் பணத்துக்கும் எங்களுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு, மார்க்கத்தை யாருக்காவது பறிகொடுத்து விட்டு நாங்கள் உலகத்திலே முஸ்லீம்களாக வாழவில்லை என்றால், இந்த இஸ்லாமிய வாழ்க்கையை பாதுகாக்கவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வருங்காலத்தில் நம்முடைய குழந்தைகளுடைய ஆராத்தர் என்ன ஆகும் யாருக்கும் சொல்ல முடியாது. இந்த குழந்தைகள் வருங்காலத்திலே பள்ளிக்கு வருவாங்களான்னு சொல்ல முடியாது, இவர்கள் தொழுவார்களான்னு சொல்ல முடியாது, ஏனைய இஸ்லாத்தினுடைய விடயங்கள் தெரியாமல் போய் விடுவார்கள் என்ற ஒரு பயங்கரமான ஒரு சூழல் இன்று உருவாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால், எங்களுடைய பரம்பரையை நாங்கள் உண்மையான தீன்தாரிகளாக ஆக்க வேண்டும் என்றால் இன்று நாங்கள் கவனமாக வாழ வேண்டும். எங்களுடைய வாழ்நாளிலே இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தி விடாமல் ஒவ்வொரு கட்டத்திலையும் அதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை காட்டி தந்த வழிமுறை இருக்கிறதே, இந்த வழிமுறையை நாங்கள் பின்பற்றும் பொழுது அந்த ஒவ்வொரு வழிமுறையும் நான் சொன்ன யகூதி நசாராக்களுடைய திட்டத்துக்கும் மாற்றமானவை, அவர்களுடைய திட்டங்கள் பலிக்காதவை. எனவே நாங்கள் அது எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எந்த வழியை காட்டி தந்தார்களோ இந்த வழியை பேசுறது ஒரு குணம் போக, செயல்படுத்தக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய சிறு பிராயத்திலிருந்து எங்களுடைய குழந்தைகளை சுண்ணத்தான அடிப்படையிலே நாங்கள் வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் சுண்ணத்தான முறைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். வீட்டிலிருந்து எப்படி வெளியே போறது, வீட்டுக்குள்ள எப்படி வாரது, பெற்றோரோடு எப்படி நடந்து கொள்றது, பெரியவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சிறியவர்களை எப்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும், ஆசிரியர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எல்லாமே ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எங்களுக்கு அழகான ஒரு படிப்பு இருக்கிறது. எனவே நாங்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி படிக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்நாளை படிக்க வேண்டும், அவருடைய சுண்ணத்துக்களை நாங்கள் எடுத்து நடப்பதோடு எங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த சுண்ணத்திலே நாங்கள் அதிலே நாங்கள் பழக்கத்தை உண்டாக்கும் பொழுது நாளை இந்த திட்டங்கள் எல்லாம் இதைவிட அதாவது அதிகமாக இந்த உலகத்திலே அது நடக்கும் பொழுது எங்களுடைய குழந்தைகள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுண்ணத்திலே பேணுதல் காட்டும் பொழுது அங்கே பாதுகாக்கப்படுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று பாவம் காத்திலே பறக்க விடப்பட்டிருக்கிறது. காத்துல பறக்குது, சேனல்ல பாவம் வருது, வெப்சைட்ல பாவம் வருது, வாட்ஸ்அப்ல பாவம் வருது, அதே போன்று பேஸ்புக்ல பாவம் வருது, டெலிபோனை கையில் எடுத்தா பாவம் தான் இன்றைக்கு நிறைய பாவம் காத்துல பறந்து கொண்டிருக்கிறது. இந்த பாவத்தை விட்டும் நாங்களும் எங்களுடைய குழந்தைகளும் எங்களுடைய பரம்பரையும் பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி நாங்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் பாவத்தில் ஈடுபடும் பொழுது அவனுடைய மௌத்துடைய பிரகாசத்தை அல்லாஹ் எடுத்துருவான், அவனுடைய வாழ்நாளிலே அல்லாஹ் கஷ்டத்தை வறுமை உண்டாக்குவான். சொன்னார்கள், பிதம்பின் யுசீபுஹு, அடியான் செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக தான் அவனுடைய வாழ்நாளிலே நிறைய கஷ்டங்கள் படுகிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோய் நொடிகளும் பாவத்தின் மூலமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த எங்களுடைய முஸ்லீம்களுக்கு மத்தியிலே பயங்கரமான நோய்கள், பயங்கரமான பிரச்சனைகள், முசீபத்துகள். அந்நியர்கள் எங்களை மதிக்க மாட்டார்கள். அன்றொரு நாள் இருந்தது அந்நியர்கள் நம்மளை கண்டால் முதலாளி என்று சொன்னார்கள். சாரத்தை மடித்து கட்டியவர்கள் அதனை கீழே விட்டார்கள். முஸ்லீம்களை கண்டு முஸ்லீம்களோடு மரியாதையாக நடந்தார்கள். மதிப்பு இருந்தது பள்ளிக்கும் முஸ்லீம்களுக்கும். ஏனென்று அந்நியர்கள் துணிச்சல் கொண்டார்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக. ஏனங்களுக்கு பிரச்சனைகளும் சிக்கலும் நோயும், பயங்கரமான நோய். சிறிய குழந்தைகளுக்கு கேட்டால் அந்த நோய்கள் கேட்கறதுக்கு பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் எங்களுடைய முஸ்லீம்கள் அவ்வளவு பெரிய நோயாளிகளாக இருக்கவில்லை. பணக்காரர்கள் கிடையாது, ஏழைகளும் சாதாரண மக்களும் தான் இருந்தார்கள். ஆனால் பிரச்சனை இல்லை, வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை. அன்றைக்கு எதையாவது சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு கோடீஸ்வரனுக்கு பிரச்சனை, லட்சாதிபதிக்கு பிரச்சனை, பணக்காரனுக்கு சிக்கல். பணக்காரன் சொல்றான் இத்தனை லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கணும்னு சொல்றான். கோடீஸ்வரன் பேங்க் கடன் வச்சுக்கிறான், அதனால தான் கார்டை வாங்கிட்டான். பேங்க்ல இருந்து சைன் பண்ணி கார்டை வாங்கியாச்சு. பேங்க்ல இருந்து கடன், எல்லாரும் பேங்குக்கும் பெரிய பெரிய அடிப்படையிலே கடன் வைத்து வாழுகிறார்கள் கோடீஸ்வரர்கள். வெளிரங்கத்திலே பிராடோல போறது விளங்குது, வெளிரங்கத்தில் கார்ல போறது விளங்குது, வெளிரங்கத்தில் கொழும்புல ஒரு ஓடு, இந்த ஊர்ல ஒரு ஓடு, இப்படி எல்லாம் மக்களை நாங்கள் பார்க்கும் பொழுது எப்படி எல்லாம் வசதியாக இருக்கிறார்கள் என்று ஏங்குகிறோம். ஆனால் கோடீஸ்வரர்கள் கோடிக்கணக்கு கடன் வைத்திருக்கிறார்கள். லட்சாதிபதிகள் அவருடைய தரத்துக்கு ஏற்ற போது கடன் வைத்திருக்கிறார்கள். ஏழைகள் நிம்மதியாக வாழ்கிறார்கள். கோடீஸ்வரனும் பணக்காரனும் பெரியவனும் பட்டதாரியும் வாழ்நாளில் பெரிய கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காரணம் இருக்கிறது. என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் நம்முடைய வீடுகளிலே மகரிபுடைய நேரத்தை அடைந்தால் லாம்பு வைத்துக் கொண்டு குரான் ஓதினோம். எல்லா முஸ்லீம்களுடைய வீடுகளிலும் குரான் ஓதப்பட்டது. மகரிபுடைய நேரம் வந்தால் குழந்தைகள் வெளியே இருக்க மாட்டார்கள். சிறியவர்களும் பெரியவர்களும் குரான் ஓதுவார்கள். சிறியவர்களும் பெரியவர்களும் வீட்டிலே ஜிக்ர் செய்வார்கள். வெள்ளிக்கிழமை இரவு வந்தால் சலவாத்துகள் ஜிக்ர்கள் செய்வார்கள். இன்று எங்களுடைய வீடு எப்படி இருக்கிறது என்று இன்றைக்கு மகரிபுக்கு போய் நீங்க பாருங்க. அன்று குரான் ஓதப்பட்டதனால் அந்த வீட்டில் முசீபத்து வராது, நோய் வராது. குரானே நோய்க்கு மருந்து. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த வீட்டிலே குரான் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் முசீபத்து வராது. எந்த இடத்துல பக்ரா ஓதப்படுகிறதோ, சூரா பக்ரா, அங்கே ஷைத்தான் ஓடுகிறான். குரான் ஓதப்படக்கூடிய வீடுகள் வானத்திலே உள்ளவர்களுக்கு எங்களுக்கு நட்சத்திரங்கள் மின்றது போன்று அவர்களுக்கு இங்குள்ள வீடுகளை அல்லாஹ் அடையாளம் காட்டுறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஓதப்படக்கூடிய வீடு பரக்கத் பொருந்திய வீடு, பிள்ளை பாக்கியம் அதிகமாகும். குர்ஆன் ஓதுங்க, ஒரு நல்ல குணம் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா இடத்துல கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குணம் எப்படி இருந்தது? சொன்னார்கள், கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணம் குர்ஆனாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணம் எப்படி? சுப்ஹானல்லாஹ், ரொம்ப மென்மையானவர்கள். புர்தாவில் இமாம் பூசர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லும் பொழுது, கஸ்ஸஹ்ரி ஃபீ தரஃபின் வல் பத்ரி ஃபீ ஷரஃபின் வல் பஹ்ரி ஃபீ கரமின் வத்தஹ்ரி ஃபீ ஹிமாமின். கஸ்ஸஹ்ரி ஃபீ தரஃபின், மென்மையிலே பூவை போன்றவர்கள், பூவை போன்ற மென்மையும் நறுமணம் உள்ளவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல் பத்ரி ஃபீ ஷரஃபின், சங்கையிலே பூரண சந்திரனை போன்றவர்கள். வல் பஹ்ரி ஃபீ கரமின், கொடையிலே கடலை போன்றவர்கள். வத்தஹ்ரி ஃபீ ஹிமாமின், தைரியத்திலே உற்சாகத்திலே காலத்தை போன்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவருடைய குணம் இருந்தது குர்ஆனாக. எனவே நாங்கள் குர்ஆன் ஓதுவோம் என்றால் எங்களிடத்தில் நல்ல குணங்கள் உண்டாகும், நல்ல தன்மைகள் உண்டாகும். குர்ஆனோட தொடர்பே கிடையாது, குர்ஆன் ஓதுவது கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்று வீடுகளிலே குர்ஆன் ஓதப்பட்டது, முசீபத்துகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டோம், பயங்கரமான நோய்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டோம். இன்று மகரிபுக்கு நீங்க உங்க வீட்டுல பாருங்க, எந்த வீட்டுல குர்ஆன் ஓதுறாங்க, எந்த வீட்டுல லேப்டாப் ஒண்ணாவது, எந்த வீட்டுல போன் ஒன்னாவது, எந்த வீட்டுல பிள்ளைகள் கேம் விளையாடி கொண்டிருக்கிறாங்க, எந்த வீட்டுல ஊர்பலாயும் முசீபத்தும் பாட்டும் கூத்தும் கும்மாளமும் பாருங்க பாப்பு முஸ்லீம்களுடைய வீடுகளை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனுடைய முசீபத்தான் இன்றைக்கு நாங்கள் நோயாளிகளாக மாறிவிட்டோம், கஷ்டவாளிகளாக மாறிவிட்டோம். வியாபாரத்திலே விவசாயத்திலே பரக்கத் கிடையாது. ஏன்? குர்ஆனை விட்டும் தூரமாகிவிட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அது அப்துல்லா பின் மசூத் ரழியல்லாஹு தஆலா போகும் பொழுது நடமாடும் குர்ஆனை பார்க்க வேண்டும் என்றால் அப்துல்லா பின் மசூத் பாருங்க சொன்னார்கள். நடமாடும் குர்ஆன், சஹாபாக்கள் நடமாடும் குர்ஆனாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எங்களுடைய வீடுகளிலே நான் ஒரு வசதியான ஒருவர் என்னை அவருடைய வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனார். அவருடைய சில பிரச்சனைகளை சொல்வதற்கு, பெரிய ஒரு வசதியான மனிதர், ரெண்டு மூணு வாகனங்கள் வீட்டில் நிப்பாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. வீட்டில் உட்கார்ந்த உடனே அவருடைய பிரச்சனைகள் நோய்களை சொன்னார். நான் சொன்னேன், குர்ஆனை கொண்டு வாங்கோ, ரெண்டு ஆயத்து காட்டித்தரேன், நீங்க தொடர்ந்து ஓதினீங்கடா அந்த பிரச்சனைகள் அப்படி இல்லாம போய்த்தரும், நோய்க்கும் நிவாரணி அப்படின்னு சொன்னோடனே குர்ஆன் எடுக்க போனவர் ஒரு பத்து நிமிடமாக வரல. அவர் நானும் பார்த்தேன், என்ன உள்ளுக்கு போனவர் குர்ஆன் எடுக்க போனவர் காணல. பத்து நிமிடத்துக்கு பிறகு எலச்சலச்சு ஓடி வாரார், எலச்சு கொண்டு வாரார் வேர்த்து போட்டு. கேட்டேன், என்ன? இல்ல, முன்னூத்து ரோட்ல ஒரு வீட்டுல போய்த்து குர்ஆன் வாங்கிட்டு வார, வீட்டுல ரெண்டு பிராடோ நிப்பாட்டிக்கு, பெண்ணாம் பெரிய வீடு, கோடீஸ்வரன் வீடு, பெரிய பணக்காரர், வீட்டுல டிவியை பூட்டி வச்சுக்கு, பத்துக்கு பத்து டிவி ஒன்று சோறல, ஆனா ஒரு ₹300 அல்லது ₹400 கூடின ஒரு ₹500 சிலர் வெளிநாட்டுக்கு போய் சும்மா கொஞ்சம் தருவாங்க. இந்த குர்ஆன் இருக்கிறதே, அந்த கோடீஸ்வரனுடைய வீட்டுல குர்ஆன் கிடையாது. நான் சொன்ன, இதுதான் ஒரு நோய், இதுதான் ஒரு நோய். இந்த நோய்க்கு மருந்து நீங்களே சொல்லி தந்துட்டீங்க என்று அவருக்கே சொல்லிக் கொடுத்தேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் கூட நம்முடைய வீட்டிலே கிடையாது, குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் கிடையாது. நம்முடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுறோம், ஆனா குர்ஆன் ஓதுற விஷயத்துல ரொம்ப கவனக்குறைவாக நாங்க இருக்கிறோம். அந்த பிள்ளைகளை தொழ வைக்கிற விஷயத்துல சரியான கவனக்குறைவாக இருக்கிறோம். படிப்பையோ பாடசாலையோ தரம் குறைச்சு பேசல, அன்று எங்களுக்கு படித்து தந்தவர்களும் முறையாக படித்திருந்தார்கள் மாஷா அல்லாஹ். ஆனாலும் நான் சொல்றேன், அதற்கு கொடுக்கக்கூடிய கவனம் குர்ஆனுக்கு கிடையாது, குர்ஆன் மதரசாக்களில் கிடையாது, குர்ஆனுடைய மக்தபர்களில் கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஓத வைங்க பிள்ளைகளை. வயோதிபர்கள், எங்களுக்கு வயசு போயிட்டாச்சு, 40 வயசு 50 வயசு இல்ல, உங்களுக்கும் குர்ஆனை படிக்கலாம். உலமாக்களை பிடிச்சி வெக்கம் இல்லாமல் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள். குர்ஆன் எங்களுடைய வாழ்நாளிலே ஆகப்பெரிய ஒரு சொத்து, எங்களுடைய வேதம் குர்ஆன், எங்களுக்கு காட்டி தரப்பட்ட வழிகள் அத்தனையும் குர்ஆன்ல இருக்கிறது. எனவே குர்ஆனை பெரியவர்கள் சிறியவர்கள் ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த குர்ஆன் ஓதாததான் வீட்டில் முசீபத், எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பாவம் நிறைஞ்ச காலத்திலே நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு நாங்கள் இபாதத்துள்ள மக்களாக மாற வேண்டும். எங்களுடைய குழந்தைகளுக்கு இபாதத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நல்லவர்களாக வாழ்வதற்கு நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை பேண வேண்டும். வாழ்நாளிலே நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தையும் எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் விட்டு விடுவோம் என்றால் வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நாங்கள் சம்பாதிப்போம். அதுக்கு எங்கெங்கே உள்ள அதாவது காரணங்கள் சொல்ல தேவையில்லை. எங்களுடைய இபாதத்துகள் தான் எங்களுக்கு காரணம். எனவே எங்களுடைய இபாதத்துகளை நாங்கள் விடுவதன் மூலமாக வாழ்நாளில் சிரமங்கள் உண்டாகும். ஆனால் நாங்கள் எங்களுடைய இபாதத்துகளை சரியாக்கி அல்லாஹ்வுக்கு விருப்பமான வாழ்க்கையை சரியான முறையில் நாங்கள் வாழ்ந்து உலகத்திலே உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வோம் என்றால் அந்நியர்களும் மார்க்கத்தை புரிவார்கள், எங்களுடைய புச்சலங்களுக்கும் இந்த மார்க்கம் சரியாக போய் சேரும். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள மடியார்களாக வாழும் பொழுது அல்லாஹ் இன்னும் எங்களுடைய சொத்துக்களை சுகங்களை எல்லாத்தையும் கூட்டி தருவான், பிரச்சனைகளை இல்லாமலாக்குவான். நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கலாம். எங்களுடைய காசு பணங்கள் சொத்து இது வந்து நாங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் சேகரிக்கிறோம், நல்லா விலை கொள்ளணும். எங்களுடைய காசு பணம் சேகரிக்கிறது, நாங்கள் வியாபாரம் செய்யறது, எங்களுடைய இபாதத்துகளை எல்லாம் விட்டுவிட்டு குரானும் மோதாமல் ஜிக்ர் செய்யாமல் இமான் ஜமாத் இல்லாமல் சிலர் தொழுகை இல்லாமல் ஜும்மாவும் இல்லாமல் எங்களுடைய இந்த உலகத்தை தேடுவதற்காக வேண்டி வாழ்நாளை நாங்கள் அதுக்கே கொடுத்து சிரமப்பட்டு சம்பாதிக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே உலகத்தை தேடுவது குற்றம் அல்ல, ஆனால் எங்களுடைய இபாதத்துகளை விட்டுவிட்டு நாங்கள் உலகத்தில் இறங்கக்கூடாது. இபாதத்துகளோடு தொழுகையோடு குர்ஆன் திலாவத்தோடு துஆவோடு ஜிக்ரோடு வாழ்நாளில் ஹலாலை பேணி எங்களுடைய உலகத்தினுடைய தேவைகளை நாங்கள் தேடுவோம் என்றால் அதில் எந்த ஒரு குற்றமும் கிடையாது. இன்றைக்கு நாங்கள் உலகத்தை தேடி 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 காசு பணங்களை சேகரித்து வைக்கிறோம், நாங்கள் செலவழிக்கிறதும் இல்லை, எங்களோடு உள்ள புள்ள குட்டிக்கு செலவழிக்கிறதும் இல்லை. என்ன சொல்றாரு, நாளைக்கு எங்களோட புள்ள குட்டிக்கு உதவுமே அப்படின்ட்டு எல்லாத்தையும் சேகரித்து வைக்கிறார். இவர் வாழ்நாளில் அனுபவிக்கல. அந்த சேகரித்து வைத்த சொத்து இவருடைய வஃபாத்துக்கு பின்னால் அந்த குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது, அல்லது வாழ்நாளிலே பிரித்து கொடுத்தார் பிள்ளைகள். அதை வாப்பா பல வருடங்கள் சேமித்த சொத்து பல மாதங்களில் அல்லது பல நாட்களில் அதனை வீணாக்கி முடித்து விடுவார்கள். எங்களுக்கு தெரிந்த எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், கோடீஸ்வரர்கள், 8000 பேர் 10000 பேர் அவர்களுக்கு கீழே வேலை செய்தார்கள், லட்சக்கணக்கில் சம்பளங்கள் கொடுத்தார்கள். இன்று அத்தனையும் இழந்து தனி மனிதராக அல்லது ஒரு ஏழையாக அல்லது ஒரு சாதாரண மனிதராக ஒரு நோயாளியாக கிடப்பதை நாங்கள் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொத்துக்கள் குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல, நாங்கள் சேகரிக்கிற சொத்து என்ற பிள்ளைக்கு மட்டுமல்ல, என்ற பிள்ளைக்கு 3/1 மூணுல 2 இந்த உம்மத்துக்கு, இந்த உம்மத்தில் உள்ள ஏழைகளுக்கு, இந்த உம்மத்தில் உள்ள நல்ல விடயங்களுக்கு, அல்லாஹ்வுடைய இந்த பள்ளிவாயல்களுக்கு, நடக்கக்கூடிய மதரசாக்களுக்கு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எங்களோட சொத்துல 3/2 அங்க போகணும். முழு சொத்தையும் பிள்ளையை கொடுத்தீங்க, நாளைக்கு அவன் எப்படி பயன்படுத்துவான்னு தெரியாது. அவன் ஹராத்துல பயன்படுத்துவானா அல்லது ஹராத்துல செலவழிப்பானா அல்லது அவன் ஈமானுடைய ஹாலாத் என்ன, ஒன்றும் சொல்ல முடியாது. எனவே குழந்தைக்கும் ஒரு பகுதியை கொடுக்கறதோட தீனுக்கும் மறுபகுதியை செலவழிங்கோ. அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு இந்த பள்ளிக்கு பணக்காரர்கள் தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, ஏழைகளும் கொடுக்கலாம். இன்றைக்கு மதரசாக்கள் நடக்கின்ற நாட்டில் 250 அதிகமான மதரசாக்கள், இந்த மதரசாக்களுக்கு நாங்கள் செலவழிக்க வேண்டும், இந்த மதரசாக்களுக்கு எங்களுடைய சொத்துக்கள் போக வேண்டும், உலமாக்கள் உருவாக்கப்படக்கூடிய இடத்துக்கு எங்களுடைய சொத்துக்கள் போகும் என்றால் அந்த இல்மும் அந்த அமலும் இந்த உலகத்தில் உருவாக்கப்படக்கூடிய இடத்துக்கு செலவழித்ததனால் நாங்கள் சொர்க்கவாதிகளாக மாறுவோம். கியாமத்துடைய நாளையில் எங்களுக்கு பெரிய நன்மைகள் கூலிகள் தரப்படும். ஏனென்றால் அடியான் மௌத்துடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் கேட்பான், ரப்பி லௌலா அக்கர்தனி இலா அஜலின் கரீப், யல்ல ஒரு சின்ன ஒரு அவகாசம் தந்துட்டாயிந்தா, ஃஅஸ்ஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நான் சேமித்த சொத்துக்களை எல்லாம் உன்னுடைய பாதையில செலவழிப்பேன், நல்லொரு மனிதனாக மாறிவிட்டு வருவேன் என்று அடியான் அல்லாஹ்விடத்திலே மௌத்துடைய நேரத்தில் சொல்லுவான். அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதனுடைய நேரம் வந்துவிட்டால் அவனை பிற்படுத்துறதில்லை, அவனுடைய உயிர் வாங்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா, உங்களுடைய சொத்துக்களும் உங்களுடைய குழந்தைகளும் அல்லாஹ்வை ஞாபகம் இல்லாமல் ஆக்கிவிடக் கூடாது, அல்லாஹ்வுடைய மறதியை உண்டாக்கிவிடக் கூடாது. நீங்கள் சொத்துக்களை சம்பாதித்தாலும் சரி, குழந்தைகளை பெற்றாலும் சரி, அல்லாஹ்வை விட்டு நீங்க தூரமாகிட வேண்டாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ்வை அடையக்கூடிய சொர்க்கத்தை அடையக்கூடிய வழியை காட்டிட்டு போங்க. நாளைக்கு எங்களுடைய மௌத்துக்கு பின்னால குழந்தைகள் எங்களுக்கு துஆ செய்யணும், பாப்பா எனக்கு ஓதி தந்தார், பாப்பா என்னை ஆலிமாக்கினார், பாப்பா என்னை ஒரு நல்ல மனிதனாக ஆக்கினார் என்று குழந்தைகள் எங்களுக்கு துஆ செய்யணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தந்தைக்கு 4 அந்த 4 ஹாஃபிஸ் ஆகி விட்டார்கள் என்றால் நாளைக்கு அந்த தந்தை மௌத்தானால் அந்த வாப்பாவை நாலு குரான்கள் சுமந்து கொண்டு போகிறது. அந்த வாப்பாவுடைய ஜனாதாவை ரெண்டோ அல்லது மூணோ ரெண்டு பேர் கபரில் இறங்கி வைப்பார்கள். அந்த ரெண்டும் ரெண்டு குரான் வாப்பாவுடைய ஜனாதாவை தூக்கி வைக்கிறது. அந்த குரான் வாப்பாவுக்கு துவா செய்யும். இப்படிப்பட்ட நல்ல குழந்தைகளாக, ஹாபிதுகளாக, ஆலிம்களாக, தக்வா உள்ளவர்களாக, அல்லாஹ்வை பயந்தவர்களாக, நாங்கள் சம்பாதித்த காசு பணத்தை அல்லாஹ்வுடைய தீனுக்கு செலவழிக்கக்கூடிய நல்ல இஹ்லாஸ் உள்ள தன்மை உள்ள குழந்தைகளாக நாங்கள் மாற்றுவோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்நாளில் எங்களுக்கு பரக்கத் செய்வான். நாங்கள் மௌத்துக்கு பின்னால் எங்களுடைய மௌத்திலே, எங்களுடைய கபர்லே, அதுக்கு பின்னால சிராத்திலே, ஹஷர்லே, எல்லா இடத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தைகள் அந்த சொத்துக்களின் மூலமாக எங்களுக்கு உதவி செய்வான். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்திலே வாழக்கூடிய இந்த குறுகிய கால வாழ்க்கையில் நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களை அல்லாஹ்வுக்கு செலவழிக்கக்கூடியவர்களாக, நல்ல குழந்தைகளை உருவாக்கக்கூடியவர்களாக, இபாதத்துகளிலே சுன்னத்துக்களிலே பேணுதல்வர்களாக, யூதிகள் நசாராக்களை மாற்றம் செய்து உண்மையான முஸ்லீமாக வாழக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யாரை எங்கள் எல்லோரையும் நல்லவர்களாக வாழ வைத்திருவாயாக. உண்மையான முஸ்லீம்களை முஸ்லீம்களாக வாழ வைப்பாயாக. பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாரெல்லாம் கண்ணியமான உஸ்தாமாவுக்கு நீ மஃபிரத் செய்வாயாக. நம்மை விட்டு பிரிந்தவருடைய கபர்களை பிரகாசமாக்கிடுவாயாக. முஸ்லீம்களையும் இஸ்லாத்தை நீ பாதுகாத்துருவாயாக. வாஸ்ரத் அவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.